السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالیٰ فی القرآن القدیم والفرقان المجید وإن طائفتان من المؤمنین اقتتلوا فأصلحوا بینہما ربی اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. ما اريد للاصلاح انی تباہی. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் வாழும் அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாம். அல்லாஹனுடைய அருளை சுமந்திருக்கிற இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு பொதுவாக மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்நாளிலே இறை திருப்தியோடு அந்த வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் இந்த உலகிலே முன்னால் படைக்கப்பட்ட ஜின் வர்க்கத்தினர்கள் குழப்பம் செய்து ரதங்களை ஓட்டி இந்த உலகிலே மாசுபடுத்தியது போல மனித சமூகம் அமைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை ஒரு சவாலாகவே இந்த உலகிலே படைத்தார். நாமெல்லாம் தெரிந்த விஷயம்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்கள் அல்லாஹுக்கு கருத்து சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள், உலகிலே குழப்பங்களை ஏற்படுத்தி ரத்தங்களை ஓட்டுகிற ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏனென்றால் அதற்கு முன்னால் வாழ்ந்த ஜின்னினம் இந்த உலகத்திலே குழப்பங்களின் கூடாரமாக இருந்தது, சர்ச்சைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருந்தன. அதன் மூலமாக ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டார்கள், இரத்தங்களை ஓட்டிக் கொண்டார்கள், இந்த பூமியை அவர்கள் தூய்மையற்றதாக ஆக்கினார்கள். ஆனால் இப்போது படைக்கப்போகிற இந்த மனித இனம் அவ்வாறு இருக்காது. அவர்கள் இந்த உலகிலே அமைதியை விரும்புகிறவர்கள், அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள், சுமூகமாக வாழுகிற அந்த வாழ்வை பிரியப்படக்கூடியவர்கள் என்ற நோக்கத்தில்தான் மனித சமூகத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்தான். ஆனாலும் மனித சமூகம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இதுபோன்ற குழப்பங்களிலும் வீண் தர்க்கங்களிலும் ஈடுபட்டு தங்களை அழித்துக் கொண்டதாக வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இறுதியாக அனுப்பப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உம்மத் ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயமாக, அல்லாஹு தஆலாவுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்படுகிற சுபாவம் உள்ள ஒரு சமுதாயமாக வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பமும். அதற்காக முன்னால் நடந்த எல்லா விதமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் நினைவில் வைத்துக் கொண்டு இறுதி வேதமாம் திருக்குர்ஆனை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அருளினான். அதில் எவைகளெல்லாம் இந்த உலகத்திலே முன்னால் நடைபெற்றிருக்கிறதோ அவைகளெல்லாம் தெளிவுபடுத்தி எச்சரிக்கை செய்து உணர்வு ஊட்டி இந்த சமூகம் எப்படி நடைபெற வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறைகளை அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவேதான் இந்த குர்ஆன் இறுதி வேதமானது. நமக்கு அனுப்பப்பட்ட திருத்தூதர் இறுதி தூதராக ஆகிவிட்டார்கள். ஏனால் இந்த இரண்டுக்கு பிறகு இந்த உலகிலே வேறு எந்த வேதமோ திருத்துதரோ தேவையில்லை. எல்லாமே முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே எல்லா விஷயமான எல்லாவித விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். நாம் வாழுகிற போது ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கைக்குரிய சாதனங்களை பெற்றுக்கொள்வதிலும் அதை தேடுவதிலும் நமது நேரங்களை செலவழிக்கிறோம். அதுபோல குடும்பங்களை பராமரிப்பதிலும் அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதிலும் நமது நேரங்களை செலவழிக்கிறோம். இன்னொரு நேரத்தை இறை வழிபாட்டிற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நேரத்தை செலவிடுகிறோம். இதற்கெல்லாம் மேலாக இந்த மனித சமுதாயத்திற்கும் சில கடமைகளை ஆற்ற வேண்டிய நிலை நமக்கு இருக்கிறது, அந்த கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அதற்கும் நேரங்களை ஒதுக்க வேண்டும், அந்த செயலிலும் நம்மை முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது திருக்குறள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒயின் தாய் பத்தானி மினல் மூமினீன் அக்கத்தத்தலு, மூமினான இரண்டு மூமினானவர்களிலே இரு பிரிவினர் சண்டையிட்டுக் கொண்டால், தர்க்கம் செய்து கொண்டால், பாசிலிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை உண்டாக்கி வையுங்கள், சுமூகமான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான். இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வாசிலிஹு தாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேற்றுமை என்பது இங்கே வரக்கூடாது, பகை உணர்வு ஏற்பட்டு விடக்கூடாது. மனதிலே ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளுகிற சுபாவம், ஒருவருக்கொருவர் வெறித்தனமாக பழிதீர்த்துக் கொள்ளுகிற சுபாவம், இதெல்லாம் மனித சமூகத்திற்கு தகுந்ததல்ல. அது உயர்வை எப்போதுமே உயர்வை தராது. சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற இருவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும், அதற்காக நேரத்தையும் செலவு செய்ய வேண்டும். வாத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், இன் குந்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். இந்த வசனத்தை அல்லாஹ் மூன்று செய்திகளை சொல்கிறான். மூமினாக இருப்பதற்குரிய தகுதியே என்னவென்று சொன்னால், முதல்ல இறைவனை அஞ்சுவது, மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடுவது, இணக்கத்தை உண்டாக்குவது, மூன்றாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவது. இந்த மூன்றும் மூமினுடைய இலக்கணம் என்று இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் எப்போதுமே விரிசலை உண்டாக்குகிறவனாக இருக்க முடியாது. மனிதர்களுக்கு மத்தியிலே பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறவனாக இருக்க முடியாது. அதனால் அப்படி யார் இருக்கிறாரோ அவருடைய தீன் அவரிடத்தில் இருக்காது. பெருமானார் சொல்லுகிற ஹதீஸை நான் சொல்லி காட்டுகிறேன். ஒரு மனிதனிடத்திலே இணக்கம் செய்கின்ற சுபாவம் இருக்க வேண்டும், ஒற்றுமை ஏற்படுத்துகிற சுபாவம் இருக்க வேண்டும். இரு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்களுக்கு மத்தியிலே எப்படியாகிலும் பேசி அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துகிற சுபாவம் இருக்க வேண்டும். அதற்காக என்ன பேசினாலும் தவறில்லை. பொதுவாக பொய் சொல்வது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது விளையாட்டுக்காக சொன்னாலும் சரி, விபரீதமாக சொன்னாலும் சரி, எந்த முறையிலே சொன்னாலும் மார்க்கம் பொய் சொல்லுவதை அனுமதிப்பதில்லை. சிரிப்புக்காக பொய் சொல்கிறோம் என்று சொன்னாலும் அது இங்கு அனுமதி கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் கல்தாபுல் லதி யுஸ்லிஹு பைனன் நாஸி ஃபயன்மி கைரன் அவ் யகூலு கைரா, இருவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை உண்டாக்குவதற்காக, அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு மனிதன் பேசுகிற பேச்சுக்கள் பொய்யை சார்ந்ததல்ல. அவன் நன்மையை நாடியவனாக பேசுகிறான். இரண்டு பேர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உறவுகளுக்கு மத்தியில் எத்தனை பிரிவுகள், ஒன்றா இரண்டா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பிரிவு, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே பிரிவு, தந்தையினுடன் பிறந்தவர்கள் தாயினுடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு மத்தியிலே பிரிவு, பக்கத்து வேண்டிக்காரனிடத்திலும் கூட உறவு கிடையாது, அவனிடத்திலும் வெறுப்புணர்வு, எல்லாத்திலிருந்தும் பகை. இந்த பகையை வளர்த்து வளர்த்து சேமித்து சேமித்து என்ன கொண்டு போக போகிறோம்? இந்த பகை உணர்வை நீடிக்க விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் அந்த பகையை மறந்துவிட்டு ஒருவருக்கொருவர் மன இணக்கத்தோடும் உடம் அன்போடும் பழக வேண்டும். சமுதாயம் என்று சொன்னாலே அந்த சமுதாயத்திற்கு ஒரு வலுவே இணக்கத்தில் தான் இருக்கிறது. எனவே இங்கே பகை உணர்வை காட்டிக்கொள்வதற்கோ அதற்கான சூழ்ச்சிகளை செய்வதற்கோ அதற்கான முயற்சிகளை செய்வதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இல்லை. எனவே இருவருக்கும் மத்தியில் அப்படி ஒரு சிதைவு ஏற்படுமானால், ஒரு பிணக்கு ஏற்படுமானால் அவர்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகள் பொய்யாக இருந்தாலும் அது பொய் அல்ல என்று சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் நீங்க தான் அவர் மேல இவ்வளவு குரோதத்தோடு இருக்கிறீர்கள், கோபத்தோடு இருக்கிறீர்கள், ஆனால் அவர் எவ்வளவு அன்பாக உங்களிடத்தில் இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் தான் அவரை பற்றி இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள், ஆனால் அவர் உங்களை எப்படி பாராட்டி பேசினார் தெரியுமா? ஆனால் அவர் பேசியிருக்கவே மாட்டார். அந்த இணக்கத்திற்காக, அவரின் மீது மதிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர் மீது இருக்கிற அந்த பகை உணர்வு நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுகிற பேச்சுக்கள் அத்தனையுமே பொய் அல்ல. பொய் அல்ல என்று வருகிற போது, நன்மையை நாடி பேசுகிற போது அதற்கு நன்மை கிடைக்கும். இணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது ஏதோ ஒரு உபரியான செயலும் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது கடமை என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று கட்டங்களிலே பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மூன்றை தவிர வேறு நேரங்களிலே பொய் சொல்லக்கூடாது. அதில் ஒன்று போர்க்களத்திலே போராடுகிற போது பொய் சொல்லி என்ன செய்யலாம்? வார்த்தைகளை சொல்லலாம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இத்தனை தலைகளை வீழ்த்தி இருக்கிறேன், இத்தனை பேர்கள் என்னுடைய வாளுக்கு இரையாகி இருக்கிறார். அவர் செய்திருக்கவே மாட்டார். ஆனால் அந்த வீரத்தை காட்டுவதற்காக, எதிரிகளுக்கு மத்தியில் அவருடைய உள்ளத்தை அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அங்கே என்ன வேணாலும் சொல்லலாம், அது பொய்யாகாது போர்க்களத்தில் மட்டும். இரண்டாவது, இரு பிரிவினர்களுக்கு மத்தியில், பிணக்கு ஏற்பட்டிருக்கிற இருவர்களுக்கும் மத்தியில், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, வேறு உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே பேசுவதிலே பொய் பேசினாலும் அது பொய்யாகாது. மூன்றாவது, ஒரு மனைவி மனைவியிடத்திலே கணவன் பொய் பேசுகிறான், மனைவி கணவனிடத்திலே பொய் சொல்கிறாள். பொய்ன்னு சொன்னா பணத்தை எடுத்து வச்சுட்டு எடுக்கலன்னு சொல்றது அல்ல. கணவன் வந்து தனக்கு தன்னுடைய மனைவியுடைய ஊப்பை பெறுவதற்காக, அன்பை பெறுவதற்காக, இந்த உலகத்திலே ஒன்ன மாதிரி யாரும் அழகு இல்லை, ஒன்ன மாதிரி யாரும் சமைக்க முடியாது, ஒன்ன மாதிரி யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளை புகழ்வதற்காக வேண்டி, அவளுடைய மனம் குளிர செய்வதற்காக வேண்டி எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்குன்னு அளவு கடந்து போயிடக்கூடாது. அதுபோல ஒரு மனைவியும் கணவனை திருப்திப்படுத்திருக்காங்க சொல்லலாம், அது உண்மையாக இல்லாத பட்சத்திலும் கூட அது பொய்யாகாது. இங்க நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பொய்களின் மூலம் நன்மை விளைய வேண்டும், குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் கணவனும் மனைவி சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு உண்டாகிவிடும். அந்த தம்பதிகளோடு பிள்ளைகள் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆசைப்பட மாட்டார்கள், வெறுத்து போவார்கள். எனவே அந்த நிலை இங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, தவறு இருந்தாலும் அந்த மனைவி அதை மறைத்து விட்டு, நீ நல்ல சமைச்சிருக்க, நீ நல்ல செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்றை சொல்லி அவருடைய மனதை குளிர்படுத்துகிற போது, அதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஒரு அன்பு உண்டாகிறது, இணக்கம் உண்டாகிறது, பிணக்கு அங்கிருந்து நீங்குகிறது. இந்த மாதிரி காரணங்களுக்காக பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நேரங்களில் பொய் சொல்வது குற்றமாகும். அது மட்டுமல்ல, ரகசியம் பேசுவது பொதுவாக அதில் எந்த நன்மையும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ரகசியமா போய் பேசி இதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அவங்களுக்கு அவங்கள வரவிடாம பண்ணிடலாம், இவங்களை வர வைக்கலாம், இதுல எந்த நன்மையும் கிடையாது. அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான விஷயமாக இருக்கட்டும், பொது விஷயங்களாக இருக்கட்டும், பள்ளிவாசலுடைய விஷயம், மதரசாவுடைய சிந்த மாதிரி காரியங்களாக இருக்கட்டும், எதிலையுமே போய் ஒரு மூணு நாலு பேர் ரகசியமாக பேசுவதிலும் திட்டம் போடுவதிலும் எந்த நன்மையும் கிடையாது. அது ஒருபோது நன்மை ஏற்படுத்தாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், நீங்கள் ரகசியமாக ஆலோசனை செய்கிற எந்த ஆலோசனைகளிலும் எந்த நன்மையும் இல்லை. எதிலே என்று சொன்னால், இல்லாமல் நம்ம மூன்று காரியங்களிலே தவிர, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் மூன்று விஷயங்களிலே, இதுல ரகசியமாக பேசினால் நன்மை கிடைக்கும், அதல்லாத வேறு விஷயங்களிலே எந்த விஷயத்திலும் ரகசியத்திலே நன்மை கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமல் நாமர் பி சதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ், ஒன்றே தான தர்மம் செய்வதிலே எப்படி செய்யலாம், யாருக்கு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், இந்த மனிதர் வந்து கேட்டிருக்கிறார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தர்மம் செய்வதிலே ரகசியம் பேசுவதிலே நன்மை உண்டு. அதுபோல அல்லாஹ்வை அஞ்சுவதிலும், குர்ஆனுடைய வசனங்களை மக்களுக்கு சொல்வதிலும், ஹதீஸ்களை சொல்வதிலும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்வதிலும் ரகசியம் பேசுவதிலே நன்மை உண்டு.
பேசுற ரகசியமாக இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஒன்று தர்மம் செய்வது விஷயத்திலோ அல்லது நல்ல காரியங்களை பற்றி பேசுவதிலோ இருக்க வேண்டும். யாரை கவிழ்க்கணுங்கிற ரகசியம் இருக்குமானால் அல்லாஹ் அவர்களை கவிழ்த்து விடுவான். அந்த மாதிரி விஷயத்தில் ரகசியம் பேசக்கூடாது. மூன்றாவது அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி பேசுகின்ற ரகசியம். சில நேரங்களிலே பார்க்கலாம், நாங்கள் பேசிட்டு வந்து சொல்றோம்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இணக்கத்திற்காக வேண்டி, நன்மைக்காக வேண்டி. யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, தான தர்மம் செய்கின்ற விஷயத்திலும், நன்மையான காரியங்களை மக்களுக்கு சொல்லித் தருகின்ற விஷயத்திலும், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குகின்ற விஷயத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற பொருத்தத்தோடு யார் செய்கிறார்களோ, அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார். அப்ப எனக்கு பேசுகின்ற நோக்கம் நன்மையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி, யாரையும் துன்புறுத்தி அல்லது அவர்களுக்கு வேதனையை செய்து கட்ட பஞ்சாயத்து நடத்தது போன்று இங்கே இணக்கத்திற்கு சமாதானத்திற்கு வழிவகுக்க கூடாது. நிறைய பேர் பாருங்க, சுமூகமாக நடைபெறுகிற இடத்திற்கு வரமாட்டார்கள். யாரு வலுவாக இருக்கிறார்களோ, பொருளாதாரத்திலோ அல்லது அதிகாரத்திலோ வலுவாக இருக்கிறத்திலே போவார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்வார்கள், நிர்பந்தமாக ஒன்றை திணிப்பார்கள். சமாதானம் செய்கின்ற மனிதர் யாரை மிரட்டுகிறனாகவோ, அவர்களை துன்புறுத்துகிறனாகவோ இருக்கக்கூடாது. அல்லாஹ் திருமறையில் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறான். அங்கே நோக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே இணக்கம் உண்டாக வேண்டும். நீ துன்புறுத்தி மிரட்டி அவர்களை இணக்கத்திற்கு வர வைத்து விட்டாலும் கூட, உன்னை விட்டு அவர்கள் சென்று விட்ட பிறகு மீண்டும் பிணக்கு அதிகமாகத்தான் செய்யுமே தவிர இணக்கம் உண்டாகாது. எனவே இணக்கத்தை நாடுகிறவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுகிறவர்கள் சுமூகமான முறையில் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது ஹதீஸ்களிலே நிறைய செய்திகளை பார்க்க முடியும். அறிவிக்கிறார்கள், குஃபா என்ற குபா, மஸ்ஜிதுல் குபா இருக்கின்ற பகுதி, அங்கே அம்ர் இப்னு அவ்ஃப் என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தார் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தி வந்தது, அவர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டது. கற்களால் ஒருத்தருக்கொருவர் எடுத்து தாக்கிக் கொண்டார்கள், கல்லை எரிந்து என்ன செய்கிறார்கள், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அன்னைக்கு கல்லெறிந்து சண்டை போடுவது என்பதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு நம்ம எப்பவும் பார்க்கலாம், தெருவில் போனா ரோட்ல போனா பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, அரச பாதுகாக்கக்கூடிய காவலர்களும் அந்த செயலை செய்வதை பார்க்க முடியும். அப்ப அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மக்கள் மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி சண்டை எடுக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் மறைத்துக் கொண்டு நேராக அந்த இடத்திற்கு போனார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்தார்கள். இரண்டு தரப்பாருக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து அதற்கு தீர்வு சொல்லி அந்த மக்கள் ஒற்றுமையானார்கள். இருவருக்கும் மத்தியிலே அவர்களுடைய செயல்களை விட்டுவிட்டு இணக்கமாகிக் கொண்டார்கள், அன்பாக அவர்கள் கலந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். வருகிற போது தொழுகையுடைய நேரம், அநேகமாக அசர் தொழுகை என்று நினைக்கிறேன், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பள்ளிவாசலுக்கு வந்து சேரவில்லை. தொழுகை நேரம் கடந்து விடும் போல் தெரிகிறது. எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நெருங்கி, ரசூலுல்லாஹி காணோம், தொழுகை டைம் முடிய போகுது, நீங்க இமாமத்தை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் நான் தொழ வைக்கிறேன் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காமத்தை சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி இருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வந்த அந்த நிலை தெரிகிறது. பின்னால் உள்ளவர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்ட உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இப்ப வர வைக்கணும், அவர்கள் இமாமாக இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி நான் வரும்போது அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்காக வேண்டி உள்ள சிறப்பு, அது தனி சிறப்பு. ரசூலுல்லாஹி பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்ட உடனேயே கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி வந்துட்டாங்கிறது கைத்தட்டி உசாரப்படுத்துறதுக்காக கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சத்தம் கேட்கவில்லை. அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். சத்தம் கேட்கவில்லை என்று தெரிந்த உடனே பின்னால் இருக்கிற மனிதர்கள் வேகமாக கையை தட்டினார்கள். தக்பீர் கட்டப்பட்டு விட்டது. தக்பீர் கட்டியாச்சு, கொஞ்சம் பேரும் தக்பீர் கட்டிட்டாங்க. அங்கே நிற்பவர்கள் கையை தட்டிய உடனே வேக சத்தம் அதிகமான உடனே அபூபக்கர் சித்திக்கெல்லாம் உணர்ந்து கொண்டார்கள், ரசூலுல்லா வந்துட்டாங்க அப்படிங்கறது தெரிந்து விட்டது. உடனே அவர்கள் பின்வாங்குவதற்காக பின்னால் வந்தபோது சல்லா இஸ்லாம் அங்கிருந்து இஷாரா செய்தார்கள், வர வேண்டாம் நீங்களே தொழுக வைங்க அப்படின்னு கையை காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக்கெல்லாம் வந்து விட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நின்று தொழுகை தொழ வைத்தார்கள். தொழுகை முடிந்து விட்டது. முடிந்து விட்ட பின்னால் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? இமாமுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் கைத்தட்டுகிற முறை சரியான முறையல்ல, அது பெண்களுக்குரியது. பெண்கள் தொழக்கூடிய ஜமாத் தொழுகையாக இருந்தா இமாம தவறு ஏற்பட்டால் என்ன செய்யணும், கையை தட்ட வேண்டும். அங்கு அவங்க சுபானல்ல அலம்தில்லான்னு சத்தமிட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க குரல் மறைக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு பயானெல்லாம் பண்றாங்க மேடையில் நின்று, அவர்களுடைய குரல் மறைக்கப்பட வேண்டியது. அவர்கள் தொழுகையில் இருக்கிற போது சத்தமிட்டு சுபானல்ல அலம்தில்லா என்று சொல்லக்கூடாது. சொன்ன எல்லாத்தோட கவனமும் அங்கதான் போகும். அதன் காரணமாக அவர்கள் தான் கை தட்டி சப்தத்தின் மூலமாக உணர்த்த வேண்டும். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் உணர்த்துவதாக இருந்தால் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி உணர்த்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்ற எல்லா கிரந்தங்களிலும் வருகிறது. இங்கே நாம் என்ன செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு தாமதமாகிற அளவுக்கு ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. எப்பவுமே அப்படி தாமதமா வர்றதில்லை, அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு கூட தாமதிக்கின்ற அளவுக்கு அவர்கள் தாமதப்படுத்துகிற அந்த நிலை அவர்களுக்கு உண்டானது இந்த இணக்கத்தை உண்டாக்குவதற்காக என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுபோலத்தான் ஆயிஷாவில் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிய வேளையில லோர் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சஹாபாக்கள் இரண்டு பேர்கள், இரண்டு பேர்களும் காபூ பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும், ஏதோ கடன் வாங்கி இருக்கிறார் அவர், அது சம்பந்தமான பேச்சு வந்தது. கடன் பட்டவர் என்ன சொன்னார், கொஞ்சம் எனக்கு கடனில் தள்ளுபடி பண்ணுங்களேன், எனக்கு அந்த மொத்த கடனையும் கொடுக்க முடியல என்று அவர் தன்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டார். காபூர் மாளிகையிலானோ அதெல்லாம் முடியாது, நீ வாகன பணத்தை கொடுத்துதான் ஆகணும், வட்டி இல்லைங்க, வாகன அசல் தொகைக்காக வேண்டி தர்க்கம் நடக்கிறது. வாகனவர் கேட்கிறாரு, கொஞ்சம் குறைச்சி தள்ளுபடி செய்யுங்களேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் கொடுத்த கடனில் இருந்து ஒரு பைசா கூட நான் தள்ளுபடி செய்ய மாட்டேன் என்று சத்தமிட்டு சொல்கிறார்கள். உள்ளே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கேட்டது, அவர் பேசுற சத்தம் கேட்டது. நேராக வழியில வந்தார்கள், வெளியில வந்து கேட்டார்கள், நன்மையான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்பவர் யார் என்று கேட்டார்கள். கடனை தள்ளுபடி செய்ய முடிந்தால், அதற்குரிய வாய்ப்பு இருந்தால் அது நன்மையான காரியம், அதை செய்ய வேண்டும். ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர் யார் என்று கேட்டார்கள். இப்படி கேட்ட உடனே காபூ நாளுக்கு எல்லாத்தாலும் பயந்து விட்டார்கள். எதுவுமே சொல்லல, ரசூலுல்லா நான் தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, இல்ல இல்ல நான் தள்ளுபடி செய்திருவேன், அவர் என்ன விரும்புகிறாரோ அது தரட்டும், எப்படி விரும்புகிறாரோ அப்படி தரட்டும், இப்ப முடியலையா அப்புறம் கொடுக்கட்டும் என்று சொல்லி சமாதானமாகி விட்டார்கள். இங்க பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்ன போது வேகமாக வீட்டில இருந்து வெளியிலே வந்ததும் அந்த சஹாபி அப்படி அழைத்ததும் இந்த செய்திகள் இதை நமக்கு காட்டுகின்றன. அப்ப இது ஒரு நல்ல செயல் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர கடைபட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது திடீரென சிரித்தார்கள். அப்படியே கடவாய்ப்பர் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தங்களை சிரித்த வைத்த காரணம் என்ன, அது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்களேன் என்று கேட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மறுமையிலே நடக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு காட்டப்பட்டது, அதை அறிந்து நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், இரண்டு மனிதர்கள் இந்த உலகத்திலே சண்டையிலும் சச்சரவிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். சண்டை வந்துட்டால அவருடைய பலத்தை அவர் காட்டுவார், இவருடைய பலத்தை இவர் காட்டுவார். என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்ற வைராக்கியம் எல்லாம் அப்போது உண்டாகும். அது மாதிரி பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே வந்து நிற்கிறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், இவர் உலகத்தில் இருக்கிற போது என்னை இப்படி எல்லாம் சீண்டினார், இந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார், என்னுடைய பொருள்களை பறித்திருக்கிறார், எனக்கு அநீதம் இழைத்திருக்கிறார், எனவே அவரிடத்திலிருந்து எனக்கு நீ நன்மையை வாங்கித்தா என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். உடனே அந்த அல்லாஹ் சொல்லுவான், ஆமா உன்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை அவருக்கு கொடு என்று சொல்லுவான். அந்த மனிதரோ, தீங்கு செய்த மனிதரோ அல்லாஹ்விடத்திலே சொல்வார், அல்லாஹ்விடம் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்வார். அவருடைய இடத்தில் நன்மை இருக்காது, அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நன்மை இருக்காது, பொசுக்குன்னு போயிடும். எவ்வளவுதான் தொழுது இபாதத்தை சேர்த்திருந்தாலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அநீதமாக நடந்து கொண்டால் அந்த தீமை இந்த நன்மைகளை அழித்து விடும், சாப்பிட்டு விடும். அல்லாஹ் இடத்திலே நன்மை இல்லை என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவார்கள், நன்மை இல்லையாம இந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், அப்படின்னா என்னிடத்தில் இருக்கிற தீமைகளை, நான் செய்த தவறுகளை அவர் மீது சுமத்து என்று சொல்லுவார். அதை கேட்டு அல்லாஹு தஆலா அதை சுமந்துக்கிறாயா? அவர் சொல்ல, யா அல்லாஹ், எனக்கே அதிகமா இருக்கு, நான் இங்கு கொண்டு வைக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்கிறார். நடந்த நிகழ்வு எங்கே? இந்த பூமியிலே. ஆனால் அல்லாஹ் சமாதானம் செய்து வைப்பது சுவனத்திலே. இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்காக அல்லாஹ் ஒரு முறையை கையாளுகிறான். அந்த மனிதரை, பாதிக்கப்பட்ட மனிதரை பார்த்து சொல்வார், சற்றுடைய தலையை உயர்த்தி பார் என்பதாக. அந்த மனிதர் உயர்த்தி பார்ப்பார், சுவனத்தை பார்ப்பார், சுவனத்தில் இருக்கிற அந்த அலங்காரங்களை பார்க்கிறார், அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகளை பார்க்கிறார், அத்தனையும் தங்கத்தாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகையை கண்டு வியந்து போய் அல்லாஹ்விடத்திலே சொல்வார், யா அல்லாஹ், இது எந்த நபிக்காக தயார் செய்யப்பட்டது, எந்த ரசூலுக்காக தயார் செய்யப்பட்டது, அல்லது எந்த சஹீதுக்காக தயார் செய்யப்பட்டது என்று கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், அது அவங்களுக்காக வேண்டி தயார் செய்யப்படல, இதனுடைய விலையை யார் எண்ணத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இந்த சுவனத்தை கொடுத்து விடுவேன் என்று சொல்லுவான். அப்ப அந்த மனிதர் கேட்பார், அதனுடைய விலை யாருதான் கொடுக்க முடியும், இவ்வளவு அழகாக இருக்கிறதே, இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதே, இதனுடைய விலையை யார்தான் கொடுக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், நீ நினைச்சா அந்த விலையை கொடுக்கலான்னு சொல்லுவான். அப்ப இந்த மனிதர் ஆச்சரியத்தோடு கேட்பான், யா அல்லாஹ், என்னிடத்தில் அப்படி என்ன நன்மை இருக்கிறது, ஒன்றும் இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், நீ அந்த மனிதன் உனக்கு செய்த அந்த தீமையினை நீ மன்னித்து விடு, நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லு, அந்த சுவனம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுவான். உடனே இந்த மனிதர் பேரானந்தப்பட்டு, யா அல்லாஹ், நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். மன்னித்து விட்டேன் என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான். அந்த மனிதன், சரி, நீ சொர்க்கத்துக்கு போ, உன்னுடைய தோழரையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லுவான். யார் இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு தீமை செய்தானோ அந்த மனிதனுடைய கையையும் பிடித்து அவனையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லுவான். அந்த மனிதர் இந்த உலகில் இருக்கிறவரையிலும் பகையோடு இருந்தார், தீமைகளை செய்திருக்கிறார், இங்கே சமாதானத்திற்கு வந்த பிறகு தான் போகின்ற சொர்க்கத்திற்கு அந்த மனிதர் கையையும் பிடித்துக் கொண்டு உள்ளே நுழைவார். இந்த காட்சியை பார்த்து நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் விரும்புவதும் மனிதர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும் என்பதைத்தான். நம்ம தான் மௌத்தார வரைக்கும் பேச மாட்டோமே, தீதார் கூட பார்க்க கூடாதுன்னு வசியத்தை செய்யறமே, எப்படி நன்மையை பெற முடியும்? இந்த உலகத்தில் உலகத்தினுடைய விஷயங்கள் உலகத்தோடு முடித்து விட வேண்டும், அது மறுமை வரையும் தொடர விடக்கூடாது. இங்கே என்ன நமக்கு தீமைகள் செய்திருந்தாலும் என்ன பேச்சுக்கள், சாதாரண பேச்சு தான் பேசியிருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அதிகமாக மனிதர்களுடைய பாவம் எதுனால பேச்சினாலதான், அது பேச்ச குறைச்சிக்கிட்டா பலையே கிடையாது, செயலெல்லாம் அதுக்கப்புறம் தான். செயலின் மூலமாக மனிதன் பாவத்தை சம்பாதிப்பது என்பது ரொம்ப அரிது, ஆனால் பேச்சுக்களின் மூலமாகத்தான் அதிகமான பாவம் சுமைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். பேச்சுக்களை மட்டும் சரியா வச்சுட்டா எந்த விரோதமும் குரோதமும் எதுவுமே கிடையாது. நாம் நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, மனைவிமார்களிடத்திலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே அவர்களை அவமானப்படுத்துகிற, அவர்களை அந்த கூட்டத்திலே வைத்து தாழ்த்துகிற வாழ்க்கையிலே பேசியிருப்போம். அது மரணிக்குகின்றவர்களும் மரணித்த பிறகும் கூட இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது, அவருதான் அவர் தம்பி கூட பேசுறதில்லை, பாப்பாவும் அவர் சின்னத்தாவும் பேசுறதில்லை, ஆனால் பிள்ளைகளும் அவரை பார்த்தால் பேச மாட்டார்கள், வேற பிள்ளைகளும் பேச மாட்டார்கள். செய்தது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சம்பந்தப்பட்டது, ஆனால் அந்த வாரிசுகளும் கூட யார் தன்னுடைய தந்தைக்கு பிடிக்கவில்லை, அவர்களை வெறுக்குகின்ற சூழ்நிலையும் தன்னுடைய தாய்க்கு யாரை பிடிக்கவில்லை அவர்களை வெறுக்குகின்ற சூழ்நிலை வாழையாடியாக வருகிற போது அந்த நிலை எங்களோடு சேர்க்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முடிந்தவரை அவர்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலும் சமூக மக்களுக்கு மத்தியிலும் இணக்கத்தை உண்டாக்க வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். எப்படியோ போராடினா விடக்கூடாது. ரெண்டு பேரும் சண்டை, அவர்களுக்கு மத்தியிலே மனஸ்தாபம் இருக்கிறதா அது நமக்கு தெரிய வந்தால் அவர்களுக்கு மத்தியிலே ஈடுபட்டு எதையாகிலும் சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை உண்டாக்குவது முஸ்லிமின் கடமை என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். வல்ல ரஹமான், இந்த உலகத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் அப்படிப்பட்ட நற்செயல்களை நம் இடத்திலிருந்து வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக, உண்மையான முஸ்லிம்களோடு அல்லாஹ் நம்மை மறுமையில் இருப்பானாக என்று துவா செய்தவனாக விடைபெறுகிறேன். வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்